الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والجنة للموحدين ولا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فانكحوا ما طاب لكم من النساء صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் அல்லாஹுவை அஞ்சு பயந்து வாழுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இந்த உலகத்தில் கொஞ்சம் காலம் வாழ்க்கை ஒன்று தந்து அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய நோக்கம் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தயாரிப்பு செய்யறது தான். எனவே இந்த கொஞ்சம் கால உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பலதரப்பட்ட நிலைமைகளை, பலதரப்பட்ட விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தாரான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்காகவே தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சோதனை ஒன்று எழுதிக்கொண்டிருக்கிறான். ஒரு எக்ஸாமினேஷன் ஹால் தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிறாரு, இதுவும் ஒரு அல்லாஹுடைய சோதனை தான். அதே மாதிரி ஒரு மனிதன் கவலையோடு இருக்கிறாரு, இதுவும் அல்லாஹுடைய சோதனை தான். ஒரு பணக்காரனாக இருக்கிறாரு, இதுவும் ஒரு சோதனை. ஒரு ஏழையாக இருக்கிறதும் அதுவும் ஒரு சோதனை. உலகத்தில் எல்லா கட்டங்களும் ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிச்சு பார்க்கிறான். இந்த மனிதன் எனக்கு பொருத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றானா, அல்லது எனக்கு விருப்பமற்ற முறையில வாழ்றானா என்பதை பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில கழியக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் ஒரு சோதனையாக அமைச்சிருக்கிறான். சில சந்தர்ப்பத்தில் ரப்புல் இஸ்ஸத் ஒரு மனிதனுக்கு பிள்ளைகள் ஒரு சோதனையாக ஆக்கலாம். இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு மனைவி ஒரு மனிதனுக்கு சோதனையாக அமையலாம். இப்படி பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் எங்களுக்கு சுத்தி வட்டாரம் பார்த்தோம் என்று சொன்னா, குர்ஆனுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்துடன் பார்த்தோம் என்று சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சில விடயங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. எப்படி சொன்னா, சோதனைகளாக அமையலாம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய ஹுத்பாவில நாங்கள் எங்களை தரப்பட்டக்கூடிய நேரத்தில் எந்த முறையில் ஒரு மனிதன் ஒரு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை ஒன்று கொண்டு போகலாம் என்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். முதலாவது சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சொல்லியிருக்கிறான், நீங்க நிக்கா செய்யுங்க, உங்களுக்கு மனது விரும்பக்கூடியவங்களை நிக்கா செஞ்சுக்கோங்க என்பதாக குர்ஆன்ல நிக்காவுடைய விஷயத்தை பத்தி பயான் செய்யப்பட்டு ஹதீஸ நாங்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்நிகாஹு மின் சுன்னதி, நிக்காஹ் என்றிருக்கிறதே இது என்னுடைய சுன்னாவில சேர்ந்த ஒரு விஷயம் சொன்னாங்க. சஹாபாக்கள் சினவர்கள் முன் வந்து சொன்னாங்க, நாங்க வந்து நிக்கா செய்ய மாட்டோம், நாங்க எங்கட மனைவியோட நாங்க ஒன்று சேர மாட்டோம், நாங்க இரவுடைய நேரம் எல்லாம் இபாதத்துல கழிப்போம் என்ற ஒரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பேசி சொன்னாங்க, நான் உங்கள்ல ஆக அல்லாஹுக்கு பயந்தவன், நான் உங்கள்ல ஆக அல்லாஹுக்கு நெருங்கினவன், நானும் நிக்கா செய்கிறேன், நானும் மனமுடிக்கிறேன், நானும் என்னுடைய மனைவிமார்களுடன் இருக்கிறேன், எனவே இந்த சுன்னத்துக்கு அப்பால் போறக்கூடியவங்க எனக்கு சார்ந்தவர் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். எனவே குர்ஆனிலே ஹதீஸுடைய வழியில நாம் பார்த்தோம் சொன்னா, இந்த நிக்காஹ் இருக்கிறதே ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கு. ஒரு மனிதன் ஏன் நிக்கா செய்ய வேண்டும், என்ற ஒரு கேள்வி வந்து சொன்னா, சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகீனா என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மூணு விடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியிருக்கிறார். அரபுடைய மொழியில சகீனா என்று சொன்னா அமைதி, ஒரு நிம்மதி என்பதாகும். ஒரு விடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறான், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இரவுடைய நேரத்தில் நிம்மதியை வைத்திருப்பதாக. ஃபாலிகுல் இஸ்பாஹ் வஜஅல லைல சகனா, இரவுடைய நேரத்தில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், உங்களுடைய வீடுகள்ல நான் நிம்மதியை வைத்திருக்கிறோம், உங்களுடைய வீடுகள்ல உலக நிம்மதியை வைத்திருக்கிறோம். மூணாவது விடத்தான் சகோதரர்களே, பெரியார்களே, அதிகமான நிக்காவுடைய பயான்கள் ஓதப்படக்கூடிய ஒரு ஆயத், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய அத்தாச்சிகள் ஒரு அத்தாச்சி தான். ரப்புல் இஸ்ஸத் சொல்றான், உங்களுக்கு நாங்க பார்ட்னர்ஸ், உங்களோட மனைவி மாற உங்களுக்கு மத்தியிலே நான் படைச்சிருக்கிறேன். ஏன்? லிதஸ்குனூ இலைஹா, நீங்கள் அமைதி பெறுவதற்காக வேண்டி, நிம்மதியை அடைவதற்காக வேண்டி நான் உங்களுக்கு உங்களுடைய மனைவி மார்களை படைச்சிருக்கிறேன். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகளை நாங்கள் இந்த மூணு ஆயத்துக்களை பார்த்தோம் என்று சொன்னா, சகோதரர்களே, ஒரு மனிதன் நிக்கா செய்ய இல்லைன்னு சொன்னா, இன்னும் நிக்கா செஞ்சு இல்லைன்னு சொன்னா, குரானுடைய அடிப்படையில இவர் 66 வீதம் நிம்மதியை தான் வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கிறார். ஒன்று, இரவுடைய நேரத்தில் நிம்மதியா இருக்கிறாரு. இரண்டாவது, வீட்டில நிம்மதியா அடைஞ்சிருக்கிறார். அடுத்த 33 வீதத்தை எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னா, அந்த மனிதன் நிக்கா செய்ய வேண்டும். ஆனா கவலைக்கூடிய விடயம் சகோதரர்களே, அதிகமானவர்கள் நிக்கா சில சந்தர்ப்பத்தில் வாலிபர்கள் நிக்கா செய்யறாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். இந்த நிம்மதி அடையணும் என்ற நீயத்தோட நிக்கா செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், சிலவர்களுடைய நிம்மதி வாழ்க்கையில இருந்த நிம்மதி இழந்துட்டாங்க. வாலிபர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்ப எந்த இடத்துல நாங்க தவறிவிட்டோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். ஏன் சகோதரர்களே, குர்ஆன் ஒரு நாளும் பொய்யாகாது. குர்ஆன் ஒரு நாளும் பொய்யாகாது. அல்லாஹ்வே சொல்லிட்டான் உங்களுக்கு நிம்மதி திருமணம் மூலமாக வரும் என்று சொன்னா, அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே நாம பார்க்க போகக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நிம்மதி எவ்வாறு ஒரு மனிதன் அடையலாம்? ஒரு ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில், முதலாவது சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு திருமணம் வரக்கூடிய நேரத்தில், குறிப்பாக இந்த காலத்தில் நாம பார்ப்போம், ஆண்களும் சொல்லக்கூடிய விஷயம்தான், பெண்களும் சொல்லக்கூடிய விஷயம்தான், வெளிரங்கத்தில் ஒரு ஒத்தரை பார்த்து எங்களுக்கு முடிவு செய்ய முடியாது. ஒத்தருடைய வெளி தோற்றமா இருக்கலாம், அவரு வெளிரங்கத்தில் பார்த்துன்னு சொன்னா அவர் வந்து அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மனிதனை போன்று தோற்றம் அளிக்கிறார். இவரை நாங்க நம்பி எங்கட மகனையோ மகளையோ கொடுக்கலாமா என்று கேட்டேன்னு சொன்னா, அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய ஒரு மௌனத்தை ஒரு மனிதன் மேற்கொள்வார். ஏன், நாங்க வாழக்கூடிய காலத்துல சகோதரர்களே, சில வாலிபர்கள் நிக்கா செய்வதற்கு பயந்திருக்கிறார். ஏன், அதுக்கு பின்னால என்ன நடக்குமோ தெரியாது. நான் சந்தோஷமாக நிக்காவுடைய வாழ்க்கையை கழிப்பேனா, அல்லது அந்த நிக்கா ஒரு தலாக்கில் வந்து முடியுமான்னு ஒரு பயம். எனவே வாலிபர்கள்ட்ட நாங்க கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வேண்டுகோள் தான் சகோதரர்களே, நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் அதிகமாக துவா கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் துவாக்களை நாங்க பெருட்டி பார்த்தோம் என்று சொன்னா, எங்கள் அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு துவா தான், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வ ஜஅல்னா லில் முத்தகீனா இமாமா. யா அல்லாஹ், என்னுடைய மனைவிமார்கள் மூலமாக, என்னுடைய குழந்தைகள் மூலமாக, யா அல்லாஹ், எனக்கு கண்ணுடைய குளிர்ச்சிய தாயா அல்லாஹ், எனக்கு கண் குளிர்ச்சிய தாயா அல்லாஹ் என்று நாங்கள் அந்த கண் குளிர்ச்சிய ரப்புல் இஸ்ஸத்திட்ட கேட்கிறோம். இது ஒரு துவா. இது நிக்கா செஞ்சவங்களுக்கும் கேட்கலாம், செய்ய இருக்கக்கூடியவங்களுக்கும் கேட்கலாம். இரண்டாவது துவா தான் சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்று தந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இம்ராஅத்தின் துஷய்யிபுனி கப்ல மஷீபி. யா அல்லாஹ், என்னை வயதாலியா, என்னுடைய வயசு வருவதற்கு முன்னால, நான் வயதாளி ஆவதற்கு முன்னால, என்னைய வயோதிபத்தை எங்களை தரக்கூடிய பெண்ணை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு மனிதன், ஒரு வாலிபர் நிக்கா செய்யறார், அவர் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக அவர் வயோதிபராக மாறிவிட்டார். வயது வருவதற்கு முன்னாலே அவர் வயோதிபராக மாறிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்று தாராங்க, அப்படியாப்பட்ட பெண்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். எனவே குர்ஆனில் ஒரு துவா, ஹதீஸின் மூலமாக ஒரு துவா. எனவே ஏராளமான துவாக்களை ஒரு மனிதனுக்கு ஓதி வரலாம். என்ன சொன்னா சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் கபில் து நிக்காஹா என்று சொல்லி வாழ்க்கைய, அவர் நிக்காவுடைய வாழ்க்கையுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரயாணம் முடியக்கூடிய விடம் நிரந்தரமான சொர்க்கமாக இருந்து கொண்டிருக்கு. இது ஒரு கிழமைக்கோ, ஒரு வருடத்துக்கோ, அல்லது 10 வருடத்துக்கோ, ஒரு 40 வருஷத்துக்கோ இல்ல. இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கக்கூடியவர் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலையும் பேத்து இந்த மனைவியோட தான் வாழ போறார். அந்த சொர்க்கத்தில பேர்த்து அந்த நிக்காவின் மூலமாக வரக்கூடிய குழந்தைகளோடு தான் இன்ஷா அல்லாஹ் வாழ போறார். எனவே ஒவ்வொரு மனிதனும் நிக்காவுக்கு முன்னால ஒரு திட்டம் போட்டுக்கொள்ள வேணும், எவ்வாறு நான் என்னுடைய மனைவியை தேர்ந்தெடுப்பது. அதுல எங்களுக்கு அதிகமானவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஐன், ஒரு பெண்மணி 4 காரியங்களுக்கு நிக்கா செய்யப்படுறாள். அதுல ஒன்று சொன்னாங்க, லிமாலிஹா, அவளுடைய சொத்துக்காக வேண்டி, வலி ஹசபிஹா அவருடைய குடும்ப கண்ணியத்துக்காக வேண்டி, வ ஜமாலிஹா அவருடைய அழகுக்காக வேண்டி, நாலாவதாக சொன்னாங்க வலிதீனிஹா அவருடைய மார்க்கத்துக்காக வேண்டி. இந்த நாலு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க தீனுக்கு முதலிடம் கொடுத்து வெற்றி அடைஞ்சிக்கோங்க. அதாவது நீங்க ஒரு மனிதன் தீனுக்கு முதலிடம் கொடுக்காமல் நிக்கா செய்வான் சொன்னால் அவன் வெற்றி அடைய மாட்டான், அவன் தோல்வியைத்தான் அடைவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, நீங்க தீனுக்கு முதலிடம் கொடுத்து வெற்றி பெற்றுக்கோங்க. அதுல மாற்ற கருத்து என்னன்னு சொன்னா, தீனுக்கு ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்க இல்லைன்னு சொன்னா அவன் நினைக்கக்கூடிய வெற்றி அடைய முடியாது. ஒரு மனிதனுக்கு ஒரு கேள்வி வரலாம், நிக்காவுடைய சந்தர்ப்பத்தில் இந்த குடும்பம் என வரக்கூடிய நேரத்தில் ஏன் தக்வாவுடைய விஷயத்துக்கு இவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடம் கொடுத்திருக்கிறான்? ஒரு கேள்வி வரலாம், வாலிபர்களுக்கு வரலாம், ஏன் தக்வா, தக்வாவுக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம் என்பதாக ஒரு கேள்வி வரலாம். சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் செல்றாங்க, ஒரு மனிதன் நிக்கா செஞ்சதற்கு பின்னால அந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறார். அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அவங்களோட நடவடிக்கைகள் அனைத்தையும் ஆக சரியான முறையில, விளக்கமான முறையில அறியக்கூடிய ஒத்தரிக்கைன்னு சொன்ன சகோதரர்களே, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம்தான். அந்த வீட்டுக்குள்ளே அல்லது அந்த அறைக்குள்ளே என்ன நடக்குது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு மாத்திரம்தான் தெரியும். பிரச்சனை நடந்துட்டு வெளியே வரக்கூடிய செய்திகள் வந்து ஒரு ரெண்டு மூணு செய்திகளாக இருக்கலாம், ஆனாலும் அந்த கணவனும் மனைவியும் பிரிவதற்காக இருந்தது அந்த காரியங்கள் இல்ல, அவங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு ரகசியம் இருந்தது, உலகத்துக்கு சொல்ல முடியாது, ஆனா அந்த ரகசியத்தை அறிஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான். எனவே தக்வா என்று வரக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த கணவன் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர், மனைவி அவவும் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னா, ஒருவருக்கொருவர் அவங்க அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவான். ஏன் இந்த மனிதன் பயப்படுறார், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னை கியாமத்துடைய நாளையில மஹ்ஷருடைய மைதானத்தில் என்னை அழைச்சி கேட்பான், ஏ அடியா, நீ உன்னுடைய மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை நீ சரியான முறையில செலுத்தியாயா, நீ சரியான முறையில் நடந்து கொண்டியாயா கேட்க போறான். அந்த கேள்விக்கு பதில் நான் சொல்ல வேண்டும். அதே போன்ற சகோதரர்களே, மனைவியும் அல்லாஹ் உண்மையான முறையில பயந்து கொள்வாள் என்று சொன்னால் அவளும் சரியான முறையில கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துவாள். எப்ப அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம போகுமோ இந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் நினைப்பான், யாரு தான் கேட்க போறது என்ற ஒரு தைரியம் ஒரு ஆணுக்கு வரலாம், பெண்களுக்கும் அந்த தைரியம் வரலாம். யாரு தான் கேட்க போறது, இந்த விஷயத்தை நான் செஞ்சேன்னு சொன்னா யாரு தான் பார்க்க போறாங்க, இது எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தானே என அவங்க நினைச்சு அந்த பிரச்சனைகள் இன்னும் கஷ்டமான நிலைமைகளுக்கு தள்ளப்படுறாங்க. எனவே சகோதரர்களே, இது ஒரு காரணம் தான் தக்வாவுக்கு முதலிடம் கொடுக்கப்பட சொல்லி. நாம பார்க்கணும் சில சந்தர்ப்பத்தில் சில குடும்பங்கள் பிரியக்கூடிய நேரத்தில் குர்ஆன் செல்லுது வாழ்றன்னு சொன்னால் அழகான முறையில வாழுங்க, பிரியறன்னு சொன்னா அழகான முறையில பிரிஞ்சு போங்க. ஆனாலும் கவலைக்கூடிய விடயம் சகோதரர்களே, வாழ முடியாது, இப்ப பிரியற கட்டம் வந்துட்டு ஒரு மனிதனுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அந்த குடும்பத்தை தாக்கி, இந்த குடும்பத்தை தாக்கி, எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு எங்கட சமூகத்தில் இருக்கக்கூடிய சில குடும்பங்களுக்காக இருக்கு. குர்ஆன் செல்லுது இம்சாக்கும் பி மஅரூஃப் அவ் தஸ்ரீஹும் பி இஹ்ஸான், வாழ்றன அழகான முறையில வாழுங்க, பிரியறன்னு சொன்னா அழகான முறையில பிரிஞ்சு போங்க. இது எப்ப நடக்கும் சகோதரர்களே, ஒரு மனிதன் தக்வா இருந்தா தான். தக்குவா இல்லைன்னு சொன்னா அந்த மனிதன் பார்ப்பான், நான் இந்த ரிவெஞ்ச் எப்படி எடுக்கலாம், இவள் எனக்கு எனக்கு என்னை அநீதி இழைக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன், இந்த ரிவெஞ்ச் நான் எப்படி எடுக்கலாம், பழி நான் எப்படி எடுக்கலாம் என்பதைத்தான் தக்குவா இல்லாத மனிதன் பார்ப்பான். தக்குவா உள்ள மனிதன் பார்ப்பான் இவ்வாறு, அல்லாஹ் எனக்கு இந்த நிக்காவிலே நலவை எழுதவில்லை, இதற்கு பின்னால வரக்கூடிய விஷயத்தை நான் அல்லாஹோட உதவியோடு நான் பார்த்துக் கொள்றேன், அழகான முறையில பிரிஞ்சு செல்வார். எனவே தக்வா என்பது சகோதரர்களே வாழக்கூடிய நேரத்திலேயும் உதவும், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தக்தீரின் படி ஒரு பிரியர் ஒரு நிலைமை வந்தாலும் அழகான முறையில பிரிவான். எனவே இதுக்குத்தான் உலமாக்கள் தக்வாவுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நிக்காவுடைய மஜ்லிஸ் ஓதக்கூடிய ஆயத்துக்கள் வந்து தக்வாவுடைய மூணு ஆயத்துக்களாகத்தான் இருந்துச்சு. ஒரு மனிதன் நினைக்கலாம், தக்வாவுடைய ஆயத்துக்களை ஏன் நிக்காவுடைய மதிரி சோத வேண்டும்? எனவே இதுதான் சகோதரர்களை இமாம்கள் எழுதக்கூடிய காரணம். இப்ப திருமணம் செஞ்சவர்கள் எவ்வாறு கூட திருமணத்தை அழகான முறையில கொண்டு போகலாம் என்றது வந்து சொன்ன சகோதரர்களே, சில விடயங்களை நான் சொல்லத்துக்கு விரும்புகிறேன். சமூகத்தில் சில பிரச்சனைகளை முகம் கொண்டிருக்கிறோம், சமூகத்தில் சில பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உருவாகிருக்குது. எனவே அந்த பிரச்சனைகளை நாங்கள் சால்வ் பண்ணக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு குறிப்பாக எங்க முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பான பிரச்சனைகளை மாத்திரம் நான் சொல்லி ஜும்மா முடிவிச்சு கொள்றேன். முதலாவது சகோதரர்களே, ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இது ஆக முக்கியம். அதாவது வீட்டுள்ளுக்கு இருக்கக்கூடிய நேரம் இல்ல சகோதரர்களே, மாற்றமாக ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்து கழிக்கக்கூடிய நேரம் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கு. உலகத்தில் யாருக்கும் சொல்லேலா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பார்க்க பிஸி என்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பார்க்க நான் பிஸி என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட பிஸி உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உலகத்தை பத்தி கவலைப்பட்டவர், முழு மனித சமுதாயத்துடைய ஹிதாயத்துக்காக வேண்டி கவலைப்பட்டவர். இரவுடைய நேரத்தில் இபாதத்தில் கழிச்ச நபி, புகாரியுடைய ஃபத்ஹுல் பாரியில வருவது எப்படி என்று சொன்னா விரிவுரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த ஒரு பழக்கம் தான், எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகைக்கு பின்னால அவருடைய மனைவிமார்களை சந்திச்சு பேசக்கூடிய பழக்கம் நபி அவர்கள்ட்ட இருந்தது. ரகசியம் பேத்து பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது அவள், அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள் மனைவிமார்களோட நெப்ப ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகைக்கு பின்னால. அப்ப சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு கணவனும் இந்த அழகான முறையில பேசக்கூடிய பழக்கம் எங்கட மனைவிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை பத்தி ஒவ்வொரு கணவனும் கவனம் செலுத்த வேண்டும். இதன் மூலமாக நாங்கள் முதலாவது ஒரு பெரிய ஒரு சுண்ணத்தொண்ட ஹயாத்தாக்குறோம், இரண்டாவது இந்த சுண்ணத்தின் மூலமாக எங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை, எங்கட குடும்ப வாழ்க்கை மேல் இன்னும் மேலும் மேலும் சீராகுது, இன்னும் உறுதியாகுது. எனவே இந்த ரெண்டு விஷயத்தையும் வைத்து சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் மனைவிமார்களுடைய நேரத்துடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நேரம் கொடுத்த சந்தர்ப்பத்தில் பேசக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். பொதுவாக ஆண்கள் வரக்கூடிய நேரத்தில் ஆண்கள் கேட்கறதுக்கும் பார்க்க பேசுறத விரும்புவார். ஒரு மனைவி அவள் விரும்புகிறாள் அவள் சொல்லக்கூடிய விஷயத்தை கணவன் கேட்க வேண்டும். ஆனாலும் சில சந்தர்ப்பத்தில் நாம் பார்க்கிறோம் கணவன் மாறு கேட்கறதுக்கு தயார் இல்லை, சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முடிவு கொடுக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கியா. அதிகமான நேரம் எனக்கு கேட்டுக்கொண்டு இருக்கேலா, நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கேலா என்று சில கணவன் மார்ட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. எனவே மனைவி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன்னு சொன்னால் அவ சொல்லி முடிப்பதற்கு முன்னாலே இவர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை அப்படி நிப்பாட்டிடுவார். எனவே சகோதரர்களே, அழகான முறையில கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுன்னால இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் பேசக்கூடிய நேரத்தில் அவருடைய பேச்ச வெட்டி பேசினதாக இல்லை, அல்லது பேசக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் இது தானே, எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் என்று ஒரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினதில்லை. ஒருத்தர் பேசக்கூடிய நேரத்தில் காது கொடுத்து கேட்கக்கூடிய பழக்கம் எங்கட நபிட்டு இருந்துச்சு. இந்த பழக்கத்தை சகோதரர்களே எங்கட வாழ்க்கையில எத்தனையோ இடங்களை நாங்க கொண்டு வரோம். பள்ளி வாசலுக்கு வந்தேன்னு சொன்னா நாங்க சகோதரனோட பழகக்கூடிய நேரத்துல காது கொடுத்து கேட்கிறோம். எங்கட வேலை செய்யக்கூடிய இடம், எங்கட கடையாக இருக்கலாம், நான் வாய மூடி சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதே பழக்கத்தை சகோதரர்களே ஒரு மனிதன் வீட்டுல கொண்டு வந்தேன்னு சொன்னா அந்த மனைவியும் இரக்கமாக இருப்பால், வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளும் அந்த தகப்பனோட இரக்கமாக இருப்பாங்க. எனவே இது ஆக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்குது. எப்படியாப்பட்ட வார்த்தைகள் பாவிக்கோன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே படிச்சு தந்திருக்கிறார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு யா ஹுமைரா என்று சொல்றாங்க, யா ஹுமைரா சிவத்தவளே அப்படி பட்ட பேர் ஒன்று சொல்றாங்க. இரக்கத்தின் காரணமாக ஒரு பேர் ஒன்று குறிப்பிட்டு கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. அப்ப சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியாப்பட்ட பழக்கங்கள் எங்களுடைய நபிட்டு இருந்தது. ஆனாலும் கவலைக்கூடிய விஷயம், நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தை இபாதத்துல பின்பற்றோம், ஹஜ்ஜில பின்பற்றோம், தொழுகையில பின்பற்றோம், எங்கட கொடுக்கல் வாங்கல்ல சில சந்தர்ப்பத்தில் பின்பற்றப்படுவது. ஆனாலும் ஆக முக்கியமான ஒரு இடம் எங்களோட குடும்பத்துடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான சுன்னத்துகள் இல்லாம இருக்கு. எனவே இந்த நேரம் கொடுத்து காது கொடுத்து கேட்கக்கூடிய பழக்கத்தை முதலாவது உருவாக்கொள்றோம். இரண்டாவது விஷயம் தான் சகோதரர்களே, ஹதியாக்கள் கொடுக்கிறது. இரண்டாவது ஹதியாக்கள் கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஹதியாக்களை கொடுங்க, தஹாது தஹாபு, ஹதியாக்களை நீங்க கொடுங்க, கிஃப்ட்களை கொடுத்துக்கோங்க, அதன் மூலமாக நீங்க ஒவ்வொருவரையும் நேசிப்பீங்க என்பதாக கருத்துள்ள ஹதீஸ் என்று வந்திருக்கு. எனவே ஒரு ஒரு மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கிஃப்டாக இருந்தாலும் சகோதரர்களே, அதன் மூலமாக கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு இருக்கிறது, அந்த தொடர்பு இருக்கிறது, இது உறுதியாக கூடியதாக இருக்கு. இது எந்த எவ்வளவு சின்ன கிஃப்டாக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை, அது பொறுமதியாக இருந்தாலும் பொறுமதி அற்றதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு மனைவி எதிர்பார்ப்பது என்ன சொன்னா, என்னைய நினைச்சு இவர் இப்படியாப்பட்ட ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாரு, அதன் காரணமாக அவள் இறக்கத்தை இன்னும் கூட்டிக் கொள்வார். எங்களுடைய பார்வையில நாங்க நினைக்கலாம், இது ஒரு 10 ரூபாய் செலவழிச்சு நான் இப்படியாப்பட்ட ஒரு கிஃப்ட் ஒன்னு வாங்கி கொடுக்கணுமா, நான் ஒரே நேரத்தில் ஒரு 15,000 அல்லது ஒரு 50,000 செலவழிச்சு ஒரு கிஃப்ட வாங்கி கொடுக்கிறேன், அப்ப அவளுக்கு என் மீது இருக்கக்கூடிய இறக்கம் இன்னும் கூடுமே நினைக்கலாம். சகோதரர்களே, சில சந்தர்ப்பத்தில் 10 ரூபாய் கிஃப்டுக்கு வரக்கூடிய பிரதிபலன் 50,000 கிஃப்டுக்கு வராம இருக்கலாம். ஒரு நாளும் பொறுமதியை பார்த்து இறக்கம் கூட ஆகுறதோ குறையறதோ இல்ல, அவங்க எதிர்பார்க்கறது என்ன சொன்னா சகோதரர்களே, என்னைய நினைச்சு இவர் கொண்டாந்திருக்கிறாரே, அதன் காரணமாக அந்த அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு இன்னும் உறுதியாக கூடியதாக இருக்கு. மூணாவது விஷயம் தான் சகோதரர்களே, வீட்டுல வேலைகள்ல நாங்க உதவியாக இருக்கிறது. வீட்டு வேலைகள் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஒரு ஒரு குவாலிட்டியாக, ஒரு சிஃபத்தாக, ஒரு பழக்கமாக இருந்தது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களோட உடுப்புகளை தைத்துக் கொள்வாங்க, தச்சு போடுவாங்க அவங்களோட உடுப்புகளை, அவங்களோட வேலை அவங்களே செஞ்சு கொள்வாங்க. வீட்டுகளுடைய வீட்டுகளை துப்பராக்குற விஷயம், சில சந்தர்ப்பத்தில் சமைக்கக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன உதவிகளாக இருக்கலாம் சகோதரர்களே. இந்த உதவிகளை எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இதே விஷயத்தை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லீமும் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு இறக்கம் ஒன்று வரும் சகோதரர். சின்ன காரியங்கள் தான், சில சந்தர்ப்பத்தில் எங்கட அறைகளை நாங்க கொஞ்சம் துப்பராக்குறது அல்லது தூத்து போடுறது இருக்குது, இது ஒரு சின்ன காரியம், ஒரு 10 நிமிஷமும் போகாது. சில சந்தர்ப்பத்தில் நாங்க சாப்பிடக்கூடிய பிளேட்டை கழுவி வைக்கிறது இருக்கிறது, இது கூட சில சந்தர்ப்பத்தில் இறக்கத்தை கூட்டத்துக்கு காரணமாக மேலாம். ஏன் காரணம், எங்களுடைய ஹிதமத்தை நாங்களே செஞ்சு கொள்றோம், எங்களுடைய வேலையை நாங்களே செஞ்சு கொள்றோம். எனவே சகோதரர்கள், இந்த மூணு விஷயங்கள் ஏனைய விஷயங்கள் இருக்கிறது, ஆனாலும் நேரம் போதாயம் காரணமாக இந்த மூணு விஷயங்களை சொல்றேன். முதலாவது, நாங்க நேரங்கள் கொடுத்து பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, அதுல குறிப்பாக வார்த்தைகளை நாங்க பார்த்து அளந்து பேசுறது. இரண்டாவது, ஹதியாக்களை கொடுக்கிறது, கிஃப்ட்களை கொடுக்கிறது. மூணாவது, வீட்டு வேலைகள்ல நாங்க வந்து உதவியாக இருக்கிறது. அடுத்ததா நாம் பார்ப்போம் மிஞ்சிக்கக்கூடிய நிமிடங்கள்ல சகோதரர்களே, எந்த காரணங்கள் இந்த காலத்தில் எங்கட சமூகத்தில் குடும்பங்கள் பிரிவுகளுக்கு காரணமாக இருக்கு. முதலாவது சகோதரர்களே, திருமணம் செய்யக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வாறு ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தணும் என்பது அறிவு இல்லை, அறிவு குறைவாக இருந்து கொண்டிருக்கு. சின்ன வயசுல முடிக்கியாங்க, சில சந்தர்ப்பத்தில் பெரியவர்களும் முடிக்கியாங்க, உலகத்துடைய படிப்புகளை படிச்சிருக்காங்க, டிகிரிகளை முடிவிச்சிருப்பாங்க. ஆனாலும் சகோதரர்களே, உண்மையான வாழ்க்கையுடைய அந்தரங்கம், எவ்வாறு நான் கணவனாக இருப்பது, எவ்வாறு நான் மனைவியாக இருப்பது என்பதை கற்றுக்கொண்ட வாலிபர்கள் பெண்கள் ஆண்கள் மிச்சம் குறும். இதன் காரணமாக அவங்க அவங்களுக்கு தெரியாது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தேன்னு சொன்னா நான் எவ்வாறு இந்த பிரச்சனையை அணுகிறது என்ற அறிவு இல்லாம அவங்க நினைச்ச விஷயங்களை செஞ்சு கொண்டு பெரிய பிரச்சனைகளை விழுறாங்க. எனவே நிக்கா செய்வதற்கு முன்னால் ஆக முக்கியம் சகோதரர்களே, ஒரு ஆலிமை சந்திச்சோ அல்லது ஒரு மூத்த மனிதனை சந்திச்சோ அல்லது பெற்றோர்கள் அணுகியோ கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் எவ்வாறு என்னுடைய திருமணத்துடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக் கொள்றது, திருமணத்தில் எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வந்தேன்னு சொன்னா நான் எவ்வாறு அணுகிறது என்பத அந்த விளக்கம் உள்ளவர்கள்ட்ட நான் அணுகி நான் தெரிஞ்சு கொள்றது. இதன் காரணமாக சகோதரர்களே, உண்மையான வாழ்க்கையில் அவன் திருமணம் செஞ்சதற்கு பின்னால பிரச்சனைகள் வந்தேன்னு சொன்னா அழகான முறையில அதை அணுகக்கூடியவங்களா இருப்பான். ஆண்கள் வெறுமனே உடம்புல பலம் உள்ளவர்கள் மாத்திரமில்ல சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு ஒரு புத்திய தந்திருக்கிறான். குர்ஆனுடைய அத்தியாயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை வழி நடத்தக்கூடியவங்க என்பதாக வந்திருக்கிறது. எனவே வெறுமனே உடம்பு மாத்திரமில்ல சகோதரர்களே, ஒரு மனிதன் புத்தியை பாவிக்க வேண்டும். எவ்வாறு நான் இந்த பிரச்சனைகளை அணுகிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவது இப்ப நான் எவ்வாறு அணுகிறது, என்னுடைய மனைவிக்கு இப்படி அப்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் எப்படி நான் அணுகிறது என்பது அதிகமான வாலிபர்களுக்கு தெரியாம இருக்கு. எனவே உண்மையான லைஃப்ல அதை சமாளிச்சு கொள்ளக்கூடிய கட்டம் வந்து மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கு. இரண்டாவது விஷயம் தான் சகோதரர்களே, இன்லாஸ் உடைய இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது மாமி மாமா அல்லது மாமி விட்டார் மாமா விட்டார், இப்படி இந்த இன்லாஸ் உடைய இன்டர்ஃபியரன்ஸால எத்தனையோ நிக்காக்கள் தலாக்ல வந்து முடிஞ்சிருக்கு. சில சந்தர்ப்பத்தில் நாங்க பார்த்திருக்கோம், கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழத்துக்கு தயார், ஆனாலும் பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு புரியமில்ல, பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு புரியமில்ல. சகோதரர்களே, சொல்ல வர இல்ல நிக்கா செஞ்சதற்கு பின்னால பேரண்ட்ஸுக்கு எந்தவித உரிமைகளும் இல்லைன்னு சொல்ல வர இல்ல. பேரண்ட்ஸுக்கு உரிமை ஈக்குது எப்படின்னு சொன்னா, மெச்சுவர்ட் இன்டர்ஃபியரன்ஸ் ஈக்குது, பிரச்சனைய வளர்க்கக்கூடிய இன்டர்ஃபியரன்ஸ் அல்ல. இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அழகான சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தேன்னு சொன்னா தாராளமாக அவங்களுக்கு போகலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்ன ஒரு பிரச்சனையை பெருசாக்கக்கூடிய பேரன் சமூகத்தில் இருக்காங்க. அப்படியாப்பட்ட பேரன்ஸ் இஸ்லாம் சொல்லுது நீங்க அவங்களுக்கு உங்களுக்கு எந்தவித ரைட்ஸும் இல்லை இந்த விஷயத்துல தலைப்போடத்துக்கு. எப்போ ஒரு மனிதன் நிக்கா செஞ்சிட்டானோ சகோதரர்களே, அவங்க அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போகத்தான் வேண்டும். சில சந்தர்ப்பத்தில் ஒரு குடிசையில தான் எடுத்து வச்சுக்க ஒரு கணவன் அவருக்கு வசதி வந்த ஒரு சின்ன வீட்டில தான் எடுத்து வச்சுக்கணும்னு சொன்ன சகோதரர்களே, இதுக்கு பேர்த்து கேள்வி கேட்கறது இல்ல, எங்கட மகளை நான் ஒரு நாளும் இப்படியாப்பட்ட வீட்டுல வச்சு இல்ல என்று கேள்வி கேட்டா சகோதரர்களே, அந்த மகள் அழகான முறையில சந்தோஷமாகத்தான் வீட்டில் வாழ்றாள். ஆனா இந்த இன்டர்ஃபியரன்ஸ் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகள் உருவா அதிகமானவர்கள் நான் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, வயசுல மூத்த மக்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னா, அவங்கள்ட்ட நான் கேட்டோம் உங்களோட வாழ்க்கையில நிக்கா செஞ்சதற்கு பின்னால உங்களோட வாழ்க்கையில ஆரம்பம் எவ்வாறு இருந்தது, நீங்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே நீங்க ஒரு மாளிகையில வாழ்ந்தீங்களா, நீங்க வாழ்றதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே நீங்க அஞ்சாறு வெஹிக்கிளுக்கு ஓனராக இருந்தீங்களா என்று கேட்டேன்னு சொன்ன சகோதரர்களே, அதிகமானவர்கள் சொல்லுவாங்க இல்ல, நான் எங்களோட மேரேஜ் லைஃப் ஆரம்பித்தது கஷ்டத்துக்கு மத்தியில், அவங்க வாழ்ந்தது கஷ்டத்துக்கு மத்தியில, இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு உதவியை கொண்டு ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனாலும் அவங்களோட மகள் மாறு அல்லது மகன் மாறு அதே கட்டத்தில் சந்திக்கக்கூடிய நேரத்தில் சில பேரண்ட்ஸ் அதுல இன்டர்ஃபியர் பண்ணி சகோதரர்களே குடும்பங்கள் பிரியக்கூடிய நிலைமையா இருக்கு. அதுல ஆகப்பெரிய கவலை என்னன்னு சொன்னா, சில சந்தர்ப்பத்தில் அந்த நிக்காவின் மூலமாக வந்த ஒரு குழந்தை இருக்கலாம், ஒரு குழந்தையா இருக்கலாம், அது ரெண்டு குழந்தையா இருக்கலாம், ரெண்டு மாதமுடைய குழந்தைகளையும் நாம் கண்டிக்கிறோம், ஒரு மாதத்துடைய குழந்தைகளையும் கண்டிக்கிறோம், உம்மா பாப்பாரு பிரியறாங்க சகோதரர்களே, அந்த ஒன்றுமே விளப்பம் இல்லாத ஒரு குழந்தை நடுவில் இருந்து பாதிக்கப்படுது. ஒவ்வொரு மனிதனும் நினைச்சு பார்க்க வேண்டும் சகோதரர்களே, நாம சின்ன அதிகமானவர்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் அந்த தகப்பனுடைய பாக்கியத்தை தந்தா, காலையுடைய நேரத்தில் நாங்கள் முழிக்கோம், சும்மா நினைச்சு பாருங்க, ஒரு ஆஃபண்ட் ஒரு அனாதையுடைய வாழ்க்கையை பத்தி, ஒரு வாப்பா இல்ல அது மௌத்தாவ இருக்கிறது, வேற டிவோர்ஸ் பண்ணப்பட்டு பிரிஞ்சாலும் எப்படியோ வாப்பா இல்லாத ஒரு புள்ள சகோதரர்களே, காலையுடைய நேரத்துல எலிமிர சந்தர்ப்பத்துல யாருக்கு பேத்து முதலாவது சலாம் சொல்றது, உம்மாட்ட பேத்து சலாம் சொல்லுவாங்க, ரெண்டாவது வாப்பாட்ட பேத்து சலாம் சொல்லுவாங்க. சகோதரர்களே, ஒரு மூணாவது ஆள் வந்து இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டு அந்த காலையில அந்த குழந்தை எழும்புது, பார்க்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருக்கிற வந்து உம்மா மாத்திரம் தான், நேத்து தான் வாப்பா இருந்தாரு, போன மாசம் தான் வாப்பா இருந்தாரு, இப்ப வாப்பா இல்லே. இந்த சூழல வளரக்கூடிய ஒரு பிள்ளையுடைய மனநிலைமை எப்படியாப்பட்ட நிலைமையாக இருக்கும் சகோதரர். எனவே ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பர்சனலா ஒரு விஷயத்தையும் எடுக்காம எங்கட பிள்ளைகளுடைய எதிர்காலத்துடைய நலவை வச்சுதான் நாங்கள் முடிவுகள் எடுக்கோம். ஷரியத்துக்கு மாற்றமான விஷயங்கள் நடக்குதா, எங்களுக்கு அழகான முறையில அணுகி அந்த விஷயங்களை இல்லாமக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனா நடக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகளுக்கும் நாங்கள் வாய்ப்போட போகணும் என்று சொன்னா சகோதரர்களை, கவலைக்கூடிய விடயம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குடும்பங்கள் வந்து எந்த நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க என்று எங்களுக்கு தெரியாது. எனவே முதலாவது வந்து இல்ம் குறைவாக இருக்குது, எப்படி எவ்வாறு வாழ்க்கையை நடத்த வேண்டும். இரண்டாவது இன்லாஸ் உடைய இன்டர்ஃபியரன்ஸ். அதே மாதிரி சகோதரர்களே, அண்டர்ஸ்டாண்டிங் தி அதர் பர்சன், அடுத்தவரை நாங்க புரிந்து கொள்றது இருக்குது, எங்கள்கிட்ட வரக்கூடிய அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், என்னுடைய கணவன் என்னை விலங்கி கொள்ள இல்லை, அவரை என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்றார் இல்ல. அதே கம்ப்ளைண்ட் ரெண்டு சைடாலையும் வருவது. எனவே ஒவ்வொருவரும் ஆண்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும், குர்ஆனை சொல்லிட்டு லைஸ ஸக்கருக்கல் உன்சா, பெண்கள் ஆண்களை போன்றவர் இல்ல, அதே மாதிரி ஆண்களும் பெண்கள் போன்றவர்கள் இல்ல. அவர்களுடைய மென்டாலிட்டியிலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்துல தான் அல்லா சுபஹானஹு வ தஆலா ஒரு அழகு வைத்திருக்கிறான். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லா சுபஹானஹு வ தஆலா எங்களுடைய நிக்காஹ்கள்ல பரக்கத் செய்வானாக, எங்களுக்கும் எங்களோட குடும்பத்திலே மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பொண்டை இன்னும் உறுதியாக்குவானாக, எல்லா விதமான தீமைகளை விட்டும் எங்களுடைய குடும்பங்களை பாதுகாப்பானாக. வ ஆகிர தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.